உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, வேளாண்மையை லாபகரமானதாக ஆக்க வேண்டும். இதற்கு தேவை நிபுணர்களின் ஆலோசனையும் தொழில்நுட்ப அறிவுமே. இவற்றை பெறுவதற்கான ஒரு நல்ல திட்டம்தான் ஆத்மா திட்டம். ஆத்மா என்றால் ஏடிஎம்ஏ, அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி, அதாவது வேளாண்மை தொழில்நுட்ப மேலாண்மை முகமை. இந்த திட்டத்தின் செயல்பாடுகள் பற்றி விரிவாக எடுத்து கூற இருக்கின்றார் நமது பல்கலைக்கழகத்தின் விரிவாக்க கல்வி இயக்ககத்தின் பயிற்சி பிரிவுக்கான தலைவர் முனைவர் கே ஏ பொன்னுசாமி அவர்கள். உடன் உரையாடுகின்றார் முதுநிலை ஆராய்ச்சியாளர் காரா ஸ்ரீனிவாசன் அவர்கள்.
இப்போ பொதுவாக விவசாயம் லாபகரமாக இல்லைன்னு பெரும்பாலான விவசாயி சொல்றாங்க, அதை பற்றி உங்களோட கருத்து என்ன?
கண்டிப்பாக நீங்கள் சொல்றதில் வந்து ரொம்ப உண்மை இருக்கு. ஆனால் இப்போ வந்து கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லா தரப்பட்ட விவசாயிகளுமே வந்து லாபகரமாக அவங்க பண்ண முடியல அப்படிங்கிறது உண்மைதாங்க. ஆனால் ஏன் லாபகரமாக அவங்களால வந்து விவசாயம் பண்ண முடியல அப்படிங்கிறத நான் வந்து கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா தான் இப்போ வந்து ரொம்ப நட்டமாக இருக்கக்கூடிய ஒரு வேளாண்மையை லாபமாக செய்ய முடியுங்க. இதுக்கு வந்து இப்போ நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், பசுமை புரட்சி அப்படின்னு நம்ம வந்து இந்தியா வந்து உலகத்தில் வேற எந்த நாடு செய்யாத அளவுக்கு நம்ம வந்து பசுமை புரட்சி செஞ்சோம். 1960களில் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நம்மளுடைய உணவு உற்பத்தி ரொம்ப குறைஞ்சலாக இருந்தது, அதே மாதிரி மக்கள் தொகை உற்பத்தி அதிகமாயிட்டு போச்சு. அப்போ நிறைய பேர் உலகத்தில் இந்த மாதிரி இந்தியர்கள் வந்து நாளைக்கு வந்து பிச்சை பாத்திரம் ஏந்த வேண்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதையெல்லாம் தவிடுபொடி ஆக்கி நமக்கு வந்து உணவு உற்பத்தியில தன்னிறைவு அடைகிற அளவுக்கு பசுமை புரட்சி நாம வந்து செஞ்சிருக்கோம். அது வந்து உழவர்கள், நம்ம விரிவாக்க பணியாளர்கள், விஞ்ஞானிகள் மற்றும் அரசோட வந்து கொள்கைகள் எல்லாம் சேர்ந்து நாம் வந்து ஒரு பெரிய புரட்சி செஞ்சோம். ஆனா இந்த கடந்த 40-45 ஆண்டுகள்ல அந்த மாதிரி பசுமை புரட்சி செஞ்சிருந்தாலும் அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா நம்ம நிறைய சாகுபடி பரப்பை வந்து அதிகப்படுத்திட்டே போனோம்.
சாகுபடி பரப்பை
ஒவ்வொரு பயிர்லயுமே இப்போ ஓரளவுக்கு வந்து அடைஞ்சிட்டோம். இனி வந்து சாகுபடி பரப்பை வந்து அதிகப்படுத்துறதுக்கு சாத்தியக்கூறே கிடையாதுங்க, நம்பர் ஒன்னு. அதனால வந்து இனி எப்படி நாம வந்து உற்பத்தி அதிகப்படுத்தணும் அப்படின்னா அதை வந்து உற்பத்தி திறனை அதிகப்படுத்தினாத்தான் உற்பத்தி அதிகமாகும். அந்த மாதிரி ஒரு காலகட்டாயத்தில் வந்துட்டோம். அப்புறம் ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு உற்பத்தி திறன் இருக்கு. நம்ம கடுமையான ஆராய்ச்சிகள் மூலமா நம்ம வந்து ஒவ்வொரு பயிரையும் வந்து அதோட உற்பத்தி திறனை அதிகப்படுத்துறதுக்கு நிறைய ஆராய்ச்சி பண்ணி நம்ம ரொம்ப வெற்றி அடைஞ்சிருக்கோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் எல்லா பயிர்களிலுமே அந்த உற்பத்தி திறனும் ஓரளவுக்கு வந்து ஒரு சரிசம நிலை அடைஞ்சிருச்சு. இது 5% அதிகமான உற்பத்தி திறனை வந்து செய்யறதே ரொம்ப கடினமான ஒரு காரியமா இருக்குது. இது வந்து ரெண்டாவது காரணம். மூணாவது பாத்தீங்கன்னா இப்ப வந்து வறட்சி அதிகமாயிடுச்சு இல்லைங்களா, நீர் பற்றாக்குறைங்கிறது ரொம்ப. அப்ப வந்து நாம வந்து இருக்கக்கூடிய நீரை வச்சு நல்ல விதமா அதிக மகசூல் கொண்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் வந்து தள்ளப்பட்டுட்டோம். இந்த மாதிரி சில காரணங்கள்னாலதான் வந்து நம்ம வந்து உற்பத்தி திறன் வந்து உற்பத்தி கம்மியா இருந்தது மட்டும் கிடையாது, உற்பத்தி பண்ற பொருளுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா சரியான விலை கிடைக்கிறது இல்லை. இதுதான் அப்ப எங்க போய் பார்த்தாலும் என்ன சொல்றாங்க, ரொம்ப பாடுபட்டு நெத்திய வேர்வை சேர்ந்த நிலத்துல வந்து உழுது எல்லாம் செஞ்சு எத்தனையும் உற்பத்தி பண்ணாலும் கடைசியில வந்து சந்தைக்கு கொண்டு போகும்போது அவங்களுக்கு உரிய இது கிடைக்கிறாங்க. இதனாலதான் இப்ப விவசாயிகள் வந்து விட்டா போதுமப்பா அப்படின்ட்டு போற ஸ்டேஜ் வந்துட்டாங்க சரிங்களா. இப்ப வந்துங்க இன்னொன்னு நான் சொல்றேன், உங்களுக்கு டாக்டர் நினைப்பாரு தான் பையன் வந்து டாக்டர் வரணும்னு நினைப்பாங்க, ஒரு வக்கீல் நினைக்கிறாருங்க
நினைக்கிறாங்களே,
ஆனா ஒரு விவசாயி நினைக்கிறாங்க இப்போ விவசாயி வந்து விவசாயியா இருக்கணும் நினைக்கிறாங்க. காரணம் வந்து இது லாபகரமா இல்ல, லாபகரமா இல்லாத ஒரு இதுல வந்து எப்படி நாம வந்து நம்ம குழந்தைகள் ஈடுபடுத்த முடியும்? இது எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு வார்த்தை தான். அதனால கூட்டி கழிச்சு பார்த்தா இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு, லாபகரமா இல்லைங்கிறது உண்மைதான். ஆனா இதை வந்து மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இப்ப வந்துட்டு இருக்குதுங்க. கண்டிப்பாங்க,
நல்ல கருத்து, மூணு கருத்துல நல்லா சொன்னீங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலையில வந்து நம்ம தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகமும் மற்ற பல்வேறு துறைகள், அதாவது அரசு துறைகள், வேளாண்மை துறை, தோட்டக்கலை துறை, வனத்துறை, இது பல்வேறு துறை இருக்குது.
ஆமாங்க,
இந்த துறையில சேர்ந்து விவசாயம் லாபம் அடையணும்னா என்ன திட்டம் இருக்கிறதா?
நல்ல அருமையான ஒரு கேள்வி கேட்டீங்க. இப்ப வந்துங்க, இப்ப நம்ம இந்திய அரசும் தமிழக அரசும் சேர்ந்து ஒரு புதிய திட்டத்தை வந்து, ஒரு வேளாண் விரிவாக்க திட்டத்தை இப்ப வந்து நடைமுறைப்படுத்திட்டு வர்றாங்க. இதோட நோக்கமே வந்து நல்ல இருக்கக்கூடிய வளங்களை எல்லாம் உபயோகப்படுத்தி, இருக்கக்கூடிய அறிவு திறமைகள் எல்லாத்தையும் உபயோகப்படுத்தி, உழவர்கள் விவசாயிகள் இப்ப வந்து எப்படி வந்து நல்ல லாபகரமா வந்து விவசாயத்தை பண்ண முடியும், அது பண்றதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறக்காக ஒரு திட்டம் வந்திருக்குதுங்க. ஆமா, இந்த திட்டத்துக்கு பேரு ஆத்மான்னு சொல்றாங்க. அதாவது ATMA ஆத்மா அப்படின்னா அக்ரிகல்ச்சுரல் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி. அதாவதுங்க, ஆத்மா அப்படிங்கறது வந்து ஆங்கில வார்த்தை தான். அது தமிழ்ல சொல்ல போனோம்னா அது வந்து வேளாண்மை தொழில்நுட்ப மேலாண்மை முகமை. அதாவது இது வந்து மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய மாதிரி ஒரு அரசு துறையெல்லாம் இருக்க மாதிரி நிறுவனமாட்ட கிடையாதுங்க. இது வந்து சொசைட்டிஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த சங்கங்கள்லாம் பதிவு பண்ணக்கூடிய ஒரு விதி இருக்கு பாத்தீங்களா, இந்திய விதி. அதுக்கு கீழே வந்து ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஒரு சங்கமா வருதுங்க, சரிங்களா. இந்த திட்டத்துல வந்து, இது ஏற்கனவே இந்த திட்டம் எப்படி வந்ததுன்னா, ஹைதராபாத்ல வந்து ஒரு நல்ல ஒரு நிறுவனம் இருக்குதுங்க. அது பேர் வந்து உங்களுக்கு வந்து தேசிய வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிறுவனம் பேர், மேனேஜ் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லுவாங்க, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் மேனேஜ்மெண்ட் ஹைதராபாத். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்கோம், ஆனா இதுல வந்து லாபகரமா வந்து விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ண முடியறது இல்ல, இதுக்கு ஏதாவது ஒரு மாற்று திட்டம் அரசு மூலமா நம்ம வந்து கொண்டு வந்தாகணுங்கிறக்காக உலக வங்கி நிதியோட இந்த மாதிரி ஆத்மா அப்படிங்கிற திட்டத்தை வந்து 7 மாநிலங்கள்ல அவங்க வந்து இத வந்து ஒரு பரிசோதனை செஞ்சாங்க. ஒரு 5 வருஷம் வந்து பண்ணாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலையும் 4 மாவட்டங்கள்ல பண்ணாங்க. அது தமிழ்நாடு இல்லைங்க, அது வந்து பஞ்சாப், இந்த மாதிரி ஒரிசா, ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா, அந்த மாதிரி ஒரு 7 மாநிலங்கள் பண்ணாங்க. அது 5 வருடங்கள்ல அதை வந்து அதை நடைமுறைப்படுத்தி, அதுல வரக்கூடிய நன்மை தீமைகள் எல்லாம் ஆராய்ஞ்சு, மறுபடியும் நாம வந்து ஒரு புதுமையான ஒரு திட்டத்தை வந்து இப்ப வந்து இந்திய அரசுக்கு வந்து அவங்க வந்து சொன்னாங்க. அதுதான் ஆத்மான்ட்டு அது இந்திய அரசும் பரிசீலித்து, ஆமா இது ரொம்ப அருமையான திட்டம் அப்படின்ட்டு இந்திய அளவுல எல்லா மாவட்டத்திலும் இதை வந்து, எல்லா மாநிலங்களும் இதை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு கொடுக்குறாங்க. அதுல வந்து இந்திய அரசு வந்து மொத்த தொகையில வரக்கூடிய 90% வந்து இந்திய அரசும், 10% நம்ம மாநில அரசும் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு அருமையான திட்டத்துல இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து மார்ச் 2006 ஒரு 9 மாவட்டங்கள்ல முதல்ல வந்து முதல் நிலை, அதை ஃபேஸ் 1 சொல்ல, அதுல வந்து அறிமுகப்படுத்தணும். ஆனா இப்போ வந்து இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் மாசத்துல 2008 இப்போ வந்து தமிழகத்தில் உள்ள எல்லா மாவட்டங்கள்லயும் பண்ணிட்டோம். கோவை மாவட்டத்திலயும் இப்போ வந்து வந்திருக்கிறது. ஆமாங்க, இதுதான் வந்து இந்த திட்டத்தோட பரவலா இப்ப வந்து எல்லா இதுக்கும் வந்துருச்சுங்க.
இந்த ஆத்மா திட்டம் சொன்னீங்க,
ஆமாங்க,
இந்த திட்டத்தினால ஏதாவது முக்கிய அம்சங்கள் ஏதாச்சும் இருக்கிறதா?
கண்டிப்பாங்க. ஏன்னா நம்ம நாடு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவோ திட்டங்களை கொடுத்துருக்கோம். நம்ம முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு 1952 ஆரம்பிச்சோம். அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய, அதுக்கு பிறகு நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் வந்தது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சரல் டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட் வந்தது, தீவிர இந்த மாதிரி அப்பப்போ. இதுக்கு முன்னாடி கடைசியா வந்த ஒரு மிகப்பெரிய திட்டம் எதுன்னா ட்ரைனிங் அண்ட் விசிட் சிஸ்டம், அதாவது பயிற்சி வழி, TNV சொல்லுவாங்க இல்லைங்க, பயிற்சி வழி தொடர்பு திட்டம். அது வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சுங்க. நல்லா எல்லா அறிஞர்களுக்கும், எல்லா விவசாய அலுவலர்களுக்கும் நல்லா வந்து பயிற்சிகள் கொடுத்தோம். அப்புறம் அவங்க போய் வந்து இந்தந்த நாள் இந்தந்த கிராமத்துல இந்தந்த விவசாயிகளை வந்து நம்ம சந்திச்சு தொழில்நுட்பங்களை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். ஆனா அது வந்து நிதியுதவி முடிஞ்சோம்னா அந்த திட்டம் வந்து நின்னு போச்சுங்க. ஆமா, அதுக்கும் பிறகு நமக்கு இந்தியாவில ஒரு பெரிய திட்டம் இல்ல. இப்பதான் இந்த திட்டம் வந்திருக்குது. முழுக்க முழுக்க நாம் வந்து இந்தியாவிலேயே நாம் வந்து பரிசோதிக்கப்பட்டு இப்ப வந்து நமக்கு வந்திருக்கு வச்சுக்கோங்களேன். இதுல வந்து இந்த திட்டத்துல வந்து வெற்றிகரமா நடக்கணும், விவசாயிகள் வந்து லாபகரமா விவசாயத்தை செய்யணும் அப்படின்னா 2 முக்கியமான அம்சங்கள் இருக்குங்க. ஒரு அம்சம் என்னன்னா, முதல்ல வந்து நம்ம எண்ணத்துல வந்து மாற்றங்கள் ஏற்படுத்தணும், எண்ணங்கள்ல சொல்றேன் நானுங்க. ரெண்டாவது வந்து நம்ம செயல்கள்ல மாற்றம் ஏற்படுத்தணும்,
எண்ணங்கள் செயல்கள்.
ஆமா, அதாவது எண்ணங்கள் அப்படின்னா யார் எண்ணங்கள்? விவசாயிகளோட எண்ணங்கள்ல, விஞ்ஞானிகளோட எண்ணங்கள்ல, விரிவாக்க அலுவலர்களோட எண்ணங்கள்ல, அரசு கொள்கை ரீதியா இருக்கக்கூடிய அதிகாரிகளோட எண்ணங்கள்ல, எண்ணத்துல மாற்றம் ஏற்படுத்தணும். நீங்க என்ன எண்ணத்துல மாற்றம் எடுத்து என்னன்னு கேட்கலாம். நீங்க உதாரணத்துக்கு நான் சொல்லப்ப, நான் வந்து எத்தனையோ பயிற்சிகள் நடத்துறேங்க. அப்ப வந்து நிறைய விரிவாக்க அலுவலர்கள் உட்காந்துருப்பாங்க. நான் அவங்க வந்து உங்களோட நோட்டு புஸ்தத்தை எடுத்து, உங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஒரு விவசாயி அப்படிங்கிற ஒரு படத்தை வரையுங்கன்னு சொல்லுவேன்.
விவசாயி,
இந்த தலைப்புல நீங்க வந்து ஒரு வரைங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஓவிய திறம் இருக்குல்லங்க.
விவசாயி
விவசாயிங்கிற தலைப்புல ஒரு படம் வரையன்னு சொல்லுவேன். அதுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் கொடுப்பேன், டைம் கொடுப்பேன் நான். கொடுத்து முடிச்சோன்னா அந்த ஒவ்வொருத்தரும் அந்த பேப்பர் கிழிச்சு செவுத்துல ஒட்ட சொல்லுவேன். ஒரு 30 பேர் இந்த மாதிரி பயிற்சி வந்திருந்தா 30 பேர் ஒட்டியிருப்பாங்க. அப்புறம் எல்லாத்தையும் கூட்டு போட்டு எல்லாரும் பார்த்தோம்னா அதுல முக்காவாசி 90% போட்டோவில் எப்படி தெரியுமா, விவசாய வந்து அவங்க வந்து போட்டிருப்பாங்க ஒரு கிழிஞ்சு பனியனை போட்டுட்டு, சரிங்களா, ஒரு சோகமா, ஆமா, ஒரு வறுமையின் பிரதிபலிப்பாகத்தான் வந்து அவங்க வந்து சொல்லுவாங்களோடைய, வேற மாதிரி சொல்ல மாட்டாங்க. அப்படியே கஷ்டப்பட்டு ஒரு தூக்கிட்டு மூட்டை தூக்கிட்டு போற மாதிரி, கோமணத்தை வச்சுட்டு ஒரு பனியனை போட்டு இந்த மாதிரி, சில சமயத்துல அதுவும் கூட இல்லாத மாதிரி இந்த மாதிரி இருக்காங்க. அப்ப என்னன்னா, நம்ம வந்து நம்ம அதிகாரிகளும் சரி விஞ்ஞானிகள் மற்றவர்களோட மனதுல எந்த மாதிரி என்ன விவசாயினா வந்து இப்படித்தான், ஆனா இதுல வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். எப்படி முதல்ல வந்து நம்ம வந்து எண்ணத்துல மாற்றம் பண்ணணும். இப்ப பஞ்சாப்ல போனி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பஞ்சாப் வந்து விவசாயி அப்படின்னா ஒரு போட்டோ போட சொன்னோம்னா ஒரு டிராக்டர்ல உட்காந்து ஓட்டுற மாதிரி போடுறாங்க இல்லைங்க. அப்ப நம்ம ஏன் பண்ணக்கூடாது? நான் இந்த காலத்துல நான் என்ன சொல்றேன்னா, நம்ம விவசாயி அப்படின்னா ஒரு லேப்டாப் முன்னாடி வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு எந்தெந்த மார்க்கெட்ல என்னென்ன விளைச்சலுக்கு என்ன நிலவரம் அந்த மாதிரி நாம நினைக்கணும். அப்படி வந்தா தான் நாம அந்த மாதிரி உண்மையா அந்த நிலைக்கு நம்மளால உயர்த்த முடியும், இல்லைன்னா முடியாது. அதனால அதே மாதிரி விவசாயிகள் அப்படித்தான், அவங்ககிட்ட சில மாற்றங்களை வரணும். எப்படின்னு கேக்குறீங்களா? அதாவது விவசாயிகள் வந்து இதுவரை வந்து தனித்தனியாவே எல்லாம் செஞ்சு பழகிட்டாங்க. அதாவது இப்ப இன்னொன்னு முக்கியம், ஒரு உண்மை நிலை என்னன்னாங்க, இப்ப நான் வந்து கையில பேனா வச்சிருக்கிறேன் இல்லைங்களா, இந்த பேனாவை வந்து இதோட விலையை நிர்ணயிக்கிறது யாரு? இந்த பேனாவை யாரு உற்பத்தி பண்ணாங்களோ
அவங்கதான்
அந்த கம்பெனிக்காரன் இல்லைங்களா. அப்ப நீங்க போட்டிருக்க சட்டை, அந்த சட்டையோட விலை யாரு நிர்ணயிக்காங்க?
உற்பத்தி செய்யறாங்களோ அவங்கதான்.
அதுல வந்து அந்த உற்பத்தி செய்யக்கூடிய செலவெல்லாம் போட்டு அதுக்கு மேல வந்து ஒரு 10% 20% ஒரு லாபத்தை வச்சு உங்களுக்கு வந்து அதிகபட்ச விலை MRP போடுறான், நம்ம வந்து அதை வாங்கிட்டு வரோம். ஆனா வந்து ஒரு விவசாயி வந்து தான் விளைவிக்கக்கூடிய பொருள்களுக்கு ஒரு விலையை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு நிலைமை இன்னைக்கு இருக்குதுங்களா?
இல்ல
இல்ல. ஆனால் அது உருவாகக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு இந்த திட்டத்துல வந்து. வாய்ப்பு அது எப்ப முடியும் அப்படின்னா, முதல்ல வந்து விவசாயிகள் எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்படணும். அதுக்குண்டான ஒரு எண்ணத்தை வந்து அவங்க வந்து மாற்றம் ஏற்படுத்தணும். இன்னும் நாம் வந்து இந்த மாதிரி பொலி தகராறு அந்த தகராறு இந்த தகராறு இப்படியே போயிட்டு இருந்தோம்னா நம்ம லாபகரமா செய்ய முடியாது.
குழுவா
செய்யணும். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நான் ஒரு இடத்துல வந்து ஒரு 1000 ஏக்கர்ல வந்து ஒரு நெல் வந்து உற்பத்தி பண்ண வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த 1000 ஏக்கர்ல வந்து 2 ஏக்கர்ல இருக்கிறவங்க இருப்பான், 3 ஏக்கர்ல இருக்காங்க, 5 ஏக்கர்ல இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க, நாத்தங்கால அவங்க தோட்டத்துல வயல்ல போடுறாங்க. இதுக்கு வந்து அந்த 1000 பேர்ல வந்து குழு குழுவா 25 பேர் 30 பேரா சேர்ந்துட்டு அதுல யாரோ ஒருத்தர் வந்து எல்லாத்துக்கும் தேவையான ஒரு நாற்றங்காலை உருவாக்கணும்னா அது வந்து உங்களுக்கு வந்து நல்ல விதமா தரமான ஒரு நாற்று கிடைக்கும். அதுல வந்து ஆகக்கூடிய செலவு வந்து நீங்க பிரிச்சுக்கலாம். நீங்க ஒரே சமயத்துல வந்து எல்லாரும் வந்து உங்களுக்கு வந்து நடவு செய்யலாம் இல்லைங்களா. அந்த மாதிரி நாம வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுங்க. அப்பதான் வந்து நம்ம வந்து பண்ண முடியும். அந்த மாதிரி விவசாயிகள் மனதுல, விஞ்ஞானிகளோட மனதுல, இந்த மாதிரி விரிவாக்க அலுவலர்கள் மனதுல எல்லாத்தையும் நாம் வந்து எல்லாத்துல என்ன மாற்றம் ஏற்படுத்தணும்னா, இனிமேல் விவசாயின்னு நினைக்கூடாது. ஆங்கிலம் சொல்ல போனா அக்ரிப்ரனர் அப்படிம்பாங்க, அதாவது தொழில் முனைவோர். விவசாயம் வந்து சும்மா நம்ம வந்து சாப்பிடறதுக்கு உருவாக்கக்கூடிய ஒரு களமா நினைக்கூடாது, அதுவும் ஒரு தொழில் அப்படின்னு நினைக்கணும். இந்த மாதிரி எண்ணத்துல மாற்றப்படுத்தும். விவசாயி வந்து அக்ரிப்ரனர் நினைக்கணும், விவசாயி நினைக்கணும், நம்ம மாதிரி விஞ்ஞானிகள் நம்ம விரிவாக்க அலுவலர்களும் வந்து அவங்க வந்து அக்ரிப்ரனரா ஆகிறதுக்கு என்னென்ன வழிமுறைகளோ அதை செய்ய நம்ம தயாராகும். இந்த ஆத்மா திட்டத்துல இதுதான் மிக முக்கியமான
விவசாயிகளுக்கு முக்கியம்.
ஆமாங்க. அப்ப தொழில் போட்ட என்னங்க, அதுல வந்து வரவு செலவு இருக்கும், லாப நஷ்ட கணக்கு பாக்கணும். லாபகரமா நடந்தா தானே தொழில் வைப்பாங்க.
கண்டிப்பா.
ஒரு ஹோட்டல் கோயம்புத்தூர்ல இருக்குது, லாபம் இல்லைன்னு அவங்க நடத்திட்டு இருப்பாங்களா? ஆனா நம்ம ஊர்ல கூடிய தொண்டாமுத்தூர்லுக்குள்ள விவசாயிகள் என்ன பண்றாங்க, நட்டப்பட்டாலும் விவசாயம் பண்ணிட்டு இருக்க வேண்டிய சொல்ல வருது இல்லைங்க. அதனால வந்து தொழில் முனைவோர் அந்த மாதிரி இருக்கணுங்க.
இந்த திட்டத்தை தவிர வேற ஏதாவது சிறப்பு அம்சங்கள் இருக்கிறதா?
இன்னும் நிறைய சிறப்பு அம்சம் இருக்குங்க. அதாவது விவசாயிகள் வந்து உங்களுக்கு வந்து தொழில் முனைவோர் அப்படிங்கிற இது நிலையில வந்து அவங்க இருக்கணும். இப்ப இன்னொன்னு என்ன நினைக்கணும்னா, இதுவரை நம்ம வந்து 1 ஏக்கருக்கு 1 வருஷத்துக்கு எவ்வளவு நாம் வந்து உற்பத்தி செஞ்சோம் அப்படிங்கறத நம்மளுடைய நோக்கமா இருந்தது. ஆனா இனிமேல் என்ன பண்ணணும்னா, 1 ஏக்கருக்கு 1 வருடத்திற்கு எவ்வளவு ரூபாய் நாம் வந்து
எதிர்பார்ப்போம்,
அதுதான் முக்கியம். அதுக்கு தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து குழுவா வந்து அது வந்து எல்லாரும் விவசாயம் பண்ணணும்.
தேவைக்கு மேல் உற்பத்தி செய்யும் பொழுது நல்ல விலை கிடைப்பதில்லை, சந்தைப்படுத்த முடிவதில்லை. நல்ல விலை கிடைப்பதற்கும் சந்தைப்படுத்துவதற்கும் ஏதாவது வழிமுறை இருக்கிறதா?
கண்டிப்பாங்க. அதாவது இப்போ வந்து இந்த ஆத்மா திட்டமே வந்து சந்தை சார்ந்த முறை தாங்க. அதாவது இதுவரல ஆத்மா அப்படிங்கிற திட்டம் வர்றதுக்கு முன்னாடி வரல நம்மளுடைய வந்து நம்மளுடைய வழிமுறையை எப்படி சொல்லிட்டு இருந்தோம்னா, ப்ரொடக்ஷன் லெட் அக்ரிகல்ச்சர், அதாவது உற்பத்தி சார்ந்த வேளாண்மை. அதாவது நம்மளோட நோக்கம் வந்து உற்பத்தி எங்க பார்த்தாலும். இது மார்க்கெட் லெட் அக்ரிகல்ச்சர், அதாவது சந்தை சார்ந்த வேளாண்மை. விவசாயிகள் வந்து உற்பத்தி பண்ணா மட்டும் போதாது, அந்த உற்பத்தி பண்ண பொருளை வந்து அவளுக்கு நல்ல லாபகரமா காசு கிடைக்கிற மாதிரி சந்தைப்படுத்துறதுக்கு உண்டான தொழில்நுட்பங்களையும் நம்ம சேர்த்தி கொடுக்கணும். இந்த திட்டத்துல அந்த மாதிரி கொடுக்கறோம். நாம வேற ஏதாவது அம்சம் இருக்குன்னு கேட்டீங்களா, இன்னொரு முக்கியமான அம்சம் இருக்குங்க.
என்னன்னா,
இதுவரை விவசாய வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் மேலிருந்து கீழ் நோக்கி வந்தது. அதாவது ஒரு மாநில அளவில் இப்ப நம்ம தமிழ்நாடு அப்படின்னா வந்து ஒரு எல்லா வளர்ச்சித்துறைகளுக்கும் வந்து தலைமையிடம் வந்து சென்னைதான்.
ஆமா,
அது வேளாண்மை துறையா இருந்தாலும் சரி தோட்டக்கலை துறையில எல்லாம் இருக்குது இல்லைங்களா.
அங்க
வந்து என்ன பண்றாங்கன்னா, மாநில அளவுக்கு ஒரு திட்டம் போடுறாங்க இல்லைங்களா. இந்த வருஷத்துல வந்து என்னென்ன பயிரில் என்னென்ன பண்ணணும், என்னென்ன ட்ரைனிங் கொடுக்கணும், என்னென்ன விளக்கங்கள் பண்ணணும், என்னென்ன விதைகளை வந்து பண்ணணும், எல்லாம் அங்கிருந்து மாவட்ட வாரியா பிரிச்சு கொடுத்துறாங்க. அப்புறம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன பண்றாங்க, அங்க இருக்கக்கூடிய வட்டம் பிளாக் லெவல் இல்லைங்களா, அவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துறாங்க. அப்புறம் அந்தந்த வட்டத்தில் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணாங்க, அங்க இருக்கக்கூடிய ஏதாவது கிராமங்களுக்கு, அதுல எல்லா கிராமங்களுக்கும் போய் சேரும் சில சமயத்துல, சில சமயத்துல ஒரு சில கிராமங்கள்ல போகும். அந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் தீட்டப்பட்டது வந்து மேல இருந்து கீழே வரல வந்துட்டு. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இங்க வந்து ஒரு போலவாம்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயிக்கு என்னென்ன தேவைன்னு தெரிஞ்சு எப்படி வந்து சென்னையில இருக்கிறவங்க வந்து திட்டம் போட முடியும்?
முடியாது
இல்லைங்க. இந்த ஆத்மா திட்டத்தோட ஒரு மிகச்சிறந்த அம்சம் என்னங்க, கீழிருந்து மேல் நோக்கி திட்டங்கள் தீட்டப்படுகின்றன. அது ரொம்ப முக்கியமானது வருதுங்க. அதாவது கிராம அளவுல ஒரு வட்டார அளவுல விவசாயிகளோட தேவைகள் என்ன, இப்ப வந்து எந்த அளவுக்கு என்னென்னலாம் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு கேப்ஸ் இருக்குது, எங்கெங்கெல்லாம் வந்து உற்பத்தி திறனை அதிகப்படுத்த முடியும், புதுமையை அதாவது செய்ய முடியுமா அப்படின்னு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து துல்லிய பண்ணை திட்டம் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஒரு புதிய ஒரு தொழில்நுட்பம். மிக அருமையா வந்து நம்ம கிருஷ்ணகிரி அண்ட் தருமபுரி மாவட்டங்கள்ல அருமையா அதை வந்து வெற்றிகரமா எல்லாம் செஞ்சிருக்காங்க. இதுல வந்து நீரை வந்து குறைச்சலான நீர் இருந்தா போதும் இல்லைங்களா. அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து திரவ வழியா வந்து உரம் வந்து
கொடுக்கறாங்க.
இதனால வந்து களை பிரச்சனையே வரதில்லை, களைகள் அதிகம் வரது கிடையாது. எல்லாம் பார்த்தா ஒரே மாதிரி வளருது, ஒரே மாதிரி காய்கள் கிடைக்குது, ஒரே மாதிரி அறுவடை
பண்ணலாம்.
அது நல்லா பார்த்தாவே உங்களுக்கு வந்து நல்லா இருக்குது. ஒரு காய்கறி எல்லாம் பாத்தீங்கன்னா, நான் நிறைய தடவை இந்த மாதிரி கிருஷ்ணகிரியில போய் பார்த்தேன்னா ரொம்ப அருமையா இருக்குது. இப்ப நம்ம ஆத்மா திட்டத்துல இப்ப இந்த விவசாயிகள் வேற மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகளை நம்ம நேரம் இந்த மாதிரி கிருஷ்ணகிரி தருமபுரி இடத்துல எங்கெங்கெல்லாம் சிறந்த தொழில்நுட்பத்தை உபயோகப்படுத்தி நல்ல விதமா வந்து சந்தைப்படுத்தி அதிகமா லாபகரமா விவசாயம் செய்யறாங்களோ அங்கெல்லாம் கூட்டிட்டு போறதுக்கு அதுக்கு ஒரு இதுல வழி இருக்குது. இதுல வந்து எது செஞ்சா விவசாயிக்கு நன்மை அப்படிங்கறத மட்டும்தான் நம்ம நினைக்கணும். இதை யாரு வந்து துணிக்கு போறதில்ல, மேல இருந்து யாரு வந்து நீ இதை செய்ய அதை செய்ய சொல்ல போறதில்ல. நம்மளே ஒரு கீழ் லெவல்ல, ஒரு வட்டார லெவல்ல, வட்டார அடிப்படையிலயோ அல்லது மாவட்ட அடிப்படையிலயோ நம்ம என்ன செய்யணுங்கிறத வந்து முடிவு செய்யக்கூடிய அதிகாரத்தை நமக்கே கொடுத்துருக்காங்க. அதுதான் இதை வந்து நம்மளோட ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் வந்து இதுக்கு வந்து ஒரு சேர்மன் மாதிரி
வச்சுக்கலாம்.
ஆமா, அந்த ஆத்மான்னு சொன்னது பார்த்தீங்களா, அதுல வந்து கவர்னிங் போர்டு அப்படின்னு ஒண்ணு இருக்குதுங்க, அதுக்கு வந்து சேர்மன் அவர் தான். அந்த மாதிரி ஒண்ணு போயிட்டு இருக்கு சரிங்களா. அப்ப இப்ப வந்து திட்டங்கள் நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணது, கீழிருந்து மேல்நோக்கி திட்டம் பண்ணும். அதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா, SREP, அதாவது ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்ச் அண்ட் எக்ஸ்டென்ஷன் பிளான். அதாவது தீவிரமா வந்து நாம வந்து யோசனை பண்ணி தயார் பண்ணக்கூடிய ஒரு திட்டம், பிளான் ஒன்னு இருக்குது திட்டம். இது வந்து ஸ்ட்ராட்டஜிக் பிளான், அது அதிதீவிர பிளான், அதிதீவிர திட்டம் சரிங்களா. இந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளான் அதிதீவிர திட்டங்கிறது வந்து எங்க அதிகமா உபயோகப்படுத்துவாங்க தெரியுங்களா, பாதுகாப்பு துறையில, டிஃபென்ஸ்ல தான். ஏன்னா ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு போர் வந்ததுன்னா ஸ்ட்ராட்டஜிக் பிளான்ங்கிறது, அது அதிதீவிர திட்டத்தை வந்து உருவாக்குவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி வந்து ஏன்னா நம்ம வந்து ஏர்ஃபோர்ஸ் சொல்றோம் இல்லைங்க, விமானம் இல்லைங்களா. ஒரு விமானத்துல வந்து ஒரு சிறிய விமானத்துல ஒரு சிப்பாயி வந்து குண்டு எடுத்துட்டு போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து அதை வந்து குறிப்பிட்ட நேரத்துல வந்து அதை வந்து கீழே போடணும், போட்டு அந்த இடத்துல கிளியர் பண்ணாதான் நம்மளுடைய சிப்பாய்கள் வந்து மேற்கொண்டு முன்னேறணுங்க ஒரு நிலைமைன்னு வச்சுக்கோங்க. இந்த விமானத்தை ஓட்டுறவர் வந்து எந்த அளவுக்கு திட்டம் போடணும் யோசனை பாருங்க. என்ன திட்டம் போடணும், எத்தனை மணிக்கு அந்த விமானத்தை வந்து எடுக்கணும், எவ்வளவு உயரத்துல பறக்கணும், எவ்வளவு வேகத்துல போகணும், எந்த இடத்துல போய் வந்து அதை வந்து குண்டை வந்து கீழே போடணும், எப்படி வந்து தான் வந்து மாட்டிக்காம திரும்பி வரணும், திரும்பி வர ரூட் அது இல்லைங்களா, இதெல்லாம் திட்டம் போடணும் இல்லைங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு திட்டம் வந்து போடணும். இப்ப ஆத்மால வந்து நாங்க அந்த மாதிரி பண்றோம். இந்த மாதிரி கோயம்புத்தூர்ல கூடிய எல்லா துறையை சேர்ந்த ஒரு நம்ம விரிவாக்க அலுவலர் எல்லாம் கூப்பிட்டு நாங்க வந்து கோயம்புத்தூர்ல வந்து வந்து ஒரு பயிற்சியோட கொடுத்தோம். எஸ்ஆர்இபி வந்து எப்படி தயார் பண்றது, இப்ப செஞ்சிட்டு இருக்காங்க, இப்ப வந்து நடந்துட்டு இருக்கிறது இல்ல சரிங்களா. இதுல வந்து என்னன்னா, இந்த மாதிரி திட்டம் போடும் பொழுது நம்ம ஒன்ன ஞாபகம் வச்சுக்கணுங்க. அதாவது வந்து நான் வந்து இது ஷிவ் கேரா அப்படிங்கிற பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. அவர் வந்து ஒரு நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட், அதாவது மேலாண்மையில் வந்து பெரிய எக்ஸ்பர்ட். அவர் உலகத்த லெவலில் வந்து அவர் வந்து நல்லா பேசுவார், ஒவ்வொரு இடத்துக்கும் போய் எல்லாத்தையும் ஊக்குவிப்பார், நல்ல மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க. அவர் வந்து ஒரு புஸ்தகம் இருக்காருங்க, அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் வந்து யூ கேன் வின் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் சொல்லப்போனால் நீங்கள் வெற்றி அடைய முடியும், ஜெயிக்க முடியும் சரிங்களா. அது தமிழ் பதிப்பு இருக்குது. அந்த புத்தகத்தோட அட்டைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு வாசகர் இருப்பார். நான் முதல்ல ஆங்கிலத்தில் சொல்கிறேன் என்னென்னா, ஆர்டினரி பீப்புள் டூ டிஃபரண்ட் திங்ஸ், அதாவது சாதாரணமானவர்கள் கண்ட கண்ட வேலையை செஞ்சிட்டு இருப்பாங்க, வெவ்வேறு வேலையை செஞ்சிட்டு இருப்பாங்க. இதை செய்யறது அதை செய்யறது இப்ப பண்றது, இன்னைக்கு பார்த்தா இன்னைக்கு வந்து இதை போடுவாங்க, இன்னைக்கு அங்க வாங்குவாங்க, இது பண்ணுவாங்க. விவசாயிகள் அப்படித்தான். ஏன்னா அவங்களுக்கு என்ன பண்ண முடியும்னு ஒரு குழப்பம், எதை பண்ணா நாம வந்து பொழைக்க முடியுங்கிற ஒரு ஆதங்கத்துல எது ஒன்னாலும் அவங்க வந்து பண்ணக்கூடிய நிலைமைக்கு போயிடுறாங்க. ஒரு திட்டம் அதிகமா இடாம சரிங்களா. அவர் இன்னும் அடுத்த வார்த்தை சொல்றாருங்க, வின்னர்ஸ் டூ திங்ஸ் டிஃபரெண்ட்லி, அதாவது வெற்றியாளர்கள் என்ன பண்றாங்கன்னா கண்ட கண்ட வேலையில் வெவ்வேறு வேலையில செய்ய மாட்டாங்க, அவ செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் வேறு விதமாக செய்வாங்க. அதுதான் இப்ப நம்ம அந்த ஆத்மா திட்டத்துல வெவ்வேறு விதமா வச்சு. இப்ப உதாரணத்துக்கு நமக்கு தண்ணி இருக்குங்கிறக்காக சும்மா எடுத்து அப்படியே வாய்க்கால பாய்ச்சி போயிட்டு இருந்தது என்ன ஆகு, அதுல பாய் தண்ணி கீழே போயிருந்தது இல்லைங்களா. அது போகும்போது இருக்கக்கூடிய கிருமிகளெல்லாம் கூட்டிட்டு போகுது பயிருக்கு, அப்புறம் அது வந்து செடிக்கு தேவையானது போக மீதி இடத்துலயும் பரவி இருக்கிறதுனால வந்து களையெல்லாம் நிறைய வருது. அப்ப நாம் இந்த இடத்துல வந்து இதையவே காலங்காலமா நாம் பாட்டம் முப்பாட்டம் செஞ்ச மாதிரியே செஞ்சுட்டு இருந்தோம் முடியுங்களா. அதுக்கு என்ன பண்ணணும், இப்போ ஒரு குழாயை வச்சு தண்ணியை வந்து அதுல வந்து போட்டு அந்த செடியோட வேறு பகுதியில மட்டும் அதுக்கு தேவையான அளவு மட்டும் அது வந்து சொட்டு சொட்டா விழுகிற மாதிரி பண்ண, இதுதான் வந்து டூயிங் திங்ஸ் டிஃபரெண்ட்லி. நம்ம செய்யக்கூடிய வேலைய வேறு விதமாக மாறுபட்ட விதத்துல செய்யணும். இப்ப எல்லா இடத்துலயும் மாற்றம் வந்துருச்சு இல்லைங்க. முந்தியெல்லாம் வந்து நம்ம வீட்டுல வந்து மாவு எப்படி ஆட்டுவாங்க,
ஆட்டுக்கல்ல ஆட்டுவாங்க,
ஆட்டுக்கல்ல வச்சுட்டு எது சுத்தும், குழவி
குழவி
கல் சுத்துமா,
சுத்தாது.
இப்போ இந்த காலத்துல என்ன ஆச்சு, இப்ப உங்களுக்கு
கல் சுத்திட்டு குழவி நிக்குது,
இதுதான் என்ன சொல்றீங்க நீங்க. அதனால வந்து ஆனா இந்த மாற்றத்தை தவிர்க்க முடியுமா, நாங்க முடியுமா, நான் இன்னும் அந்த காலத்து மாதிரி எங்க அம்மா வந்து இந்த மாதிரிதான் சொல்லி ஆட்டுக்கல்ல தூக்கி வச்சுட்டு நான் போயிட்டு இருக்க
முடியுமா.
காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்முடைய நடைமுறை நம்முடைய செயல்முறையில மாற்றத்தை கொண்டு வரணும். செயல்ல எப்ப மாற்றம் வரும்னா எண்ணத்துல மாற்றம் தான், அதைத்தான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன். நான் முதல்ல எண்ணத்துல மாற்றம் ஏற்படுத்தணும், அப்புறம் தான் நம்ம செயல்ல மாற்றம். இந்த மாதிரி வந்து திட்டங்கள் கீழிருந்து மேல் நோக்கி போகுது சரிங்களா. அப்ப வந்து வட்டார அளவுல வரக்கூடிய திட்டங்கள் எல்லாம் தொகுத்து மாவட்ட அளவுல வந்து ஒரு திட்டமாக தயாரிக்கிறாங்க, எல்லா மாவட்டத்திலயும் வரக்கூடிய திட்டங்கள் எல்லாம் தொகுத்து மாநில அளவான திட்டமா போட்டு அதுக்கு டோட்டலாக மொத்தமா எவ்வளவு செலவாகுங்கிறத கணக்கிட்டு அதை வந்து இந்திய அரசு கணிச்சோம்னா அவங்க வந்து அதுக்கு வந்து 90% நமக்கு கொடுத்துட்றாங்க. இது ஒரு முக்கியமான அம்சம் சரிங்களா. முதல்ல குழுவா வந்து விவசாயிகள் வந்து பண்ணைய செய்யக்கூடிய ஒரு பாங்கு வரணும், அது எண்ணத்துல மாற்றம் ஏற்படுத்தணும், அப்புறம் அதுக்குண்டான செயல்ல வந்து இறங்கணும். ஆத்மா திட்டத்தில் நாங்க வந்து அதை வந்து ரொம்ப ரொம்ப நாங்க வந்து உற்சாகப்படுத்துறோம். குழுவா வந்து இப்ப வந்து பயிர் உற்பத்தியாளர்கள் சங்கம் அப்படின்னு வந்ததுன்னா நாங்க அதுக்கு வந்து என்னென்ன வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டத்துல என்னென்ன சலுகைகள் இருக்கோ அதெல்லாம் அந்த குழுவுக்கு வந்து நாங்க வந்து கொடுக்கும். அதே மாதிரி குழுவா இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆற்றல் வந்துடும்,
ஆமா
ஒரு தைரியம் வந்துடும்,
சப்போர்ட்டிங்
சரிங்களா. அதுக்கான நிறைய அதுக்கு உதாரணங்கள்லாம் இருக்குது சரிங்களா.
இந்த ஆத்மா திட்டத்தின் மூலமாக விரிவாக்க பணியாளர்கள் வேளாண் விஞ்ஞானிகளின் செயல்பாடுகள் ஏதாவது இருக்கிறதா?
கண்டிப்பா, ஒரு அருமையான கேள்வி கேட்டீங்க நீங்க. இது எப்படின்னா கண்டிப்பா இதுவரையில வந்து விரிவாக்க பணியாளர்கள் வந்து தனித்தனியா செயல்பட்டு இருந்தோம். எப்படின்னா வேளாண் துறை வேளாண்மை துறையில கூடிய அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க, ஒரு அக்ரிகல்ச்சர் ஆபீசர் ஒருத்தர் இருக்காரு, வேளாண்மை ஆளுநர் இருக்காரு. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பயிர் சம்பந்தமான பயிர் வளர்ச்சி வளர்த்த வளர்த்தற்பத்தி சம்பந்தமான தொழில்நுட்பங்களை மட்டும் தனியா போய் அவங்க வந்து ஒரு பயிற்சி நடத்துவாங்க, ஒரு செயல் விளக்கம் நடத்துவாங்க, ஒரு மீட்டிங் போடுவாங்க. அப்படி பயிர் வளர்ப்பு உத்திகளை மட்டும்தான் அவங்க சொல்றதுதான் அவங்க நோக்கமாக இருந்தது. அதே மாதிரி தோட்டக்கலைத்துறைவாங்க, அவங்க வந்து இந்த மாதிரி மரங்கள், இந்த மாதிரி பழ மரங்கள் அல்லது வந்து காய்கறிகள் இல்லைங்களா, இந்த மாதிரி மலர்கள் இந்த மாதிரி அதை மட்டும் தனியா சொல்லிட்டு இருந்தாங்க சரிங்களா. அதே மாதிரி உங்களுக்கு பட்டுப்புழு வரப்புத்துறை என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து தனியா போய் சொல்லிருப்பாங்க. இப்போ ஒரு விவசாயி நான் தான் ஒரு தடவை சொல்லுவேன், நான் ஒரு விவசாயி நான் உட்காந்துருக்கேன் நான், இன்னைக்கு வந்து அக்ரி ஆபீசர் வந்து நீ இங்க வந்து மக்காச்சோளம் போடுங்க இதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அவருக்கு வந்து 3 ஏக்கர், நீங்க வந்து 2 ஏக்கர்ல மக்காச்சோளம் போடுங்க, 2 ஏக்கர் போட்டு பாருங்க ஆரம்பிக்கணும். இன்னொரு அடுத்த நாள் வந்து பட்டுப்புழு வளர்ப்புலேருந்து ஒரு அதிகாரி வராரு, வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 2 ஏக்கர் நீங்க மல்பரி போட்டுட்டு ஒரு ஷெட்டு போட்டீங்கன்னா போதுமானது, 60 கிலோ இருந்தா போதுங்க உங்களுக்கு வந்து. அடுத்து இன்னொருத்தர் வந்து இன்னொரு சொல்றாரு, விவசாயம் என்ன பண்ணுவாங்க, கால்நடை துறையில இருந்து வந்து சொல்றாங்க நீங்க இதெல்லாம் ஒண்ணு பேசாம கறவை மாடு வச்சு பண்ணுங்க, அதுக்கு வேணுங்கிற தீவனத்தை மட்டும் போடுங்க, வேற ஒண்ணும் பண்ணாங்க. இதுல வந்து எப்படி விவசாயி வந்து ஒரு முடிவெடுக்க முடியுங்க? ஆனா இந்த திட்டத்துல எல்லா விரிவாக்க அலுவலர்களும் பல்வேறு துறையை சேர்ந்தவங்களும் அப்புறம் வந்து விவசாயிகளும் எல்லாம் சேர்ந்து இந்த திட்டத்தை போடுறோம். இப்ப வந்து நம்ம வந்து ஒரு பண்ணையத்தை வந்து ஒட்டுமொத்தமா பார்க்கக்கூடிய ஒரு பாங்கு, இது வரல தனித்தனியா வேளாண்மை அதிகாரம் என்ன பண்ணுவாங்க, பயிரை மட்டும் பார்ப்பாங்க, இது பட்டுப்புழு வளர்ப்பு என்ன பண்ணுவாங்க, அதை பண்றதுக்கு முடியுமா பார்ப்பாங்க. ஆனா இப்ப எல்லாரும் சேர்ந்து எல்லாத்துக்குமே நமக்கு எல்லாத்துக்கும் திறமைகள் இருக்கு, எல்லாத்துக்கும் நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கு, எல்லா துறையிலயும் வந்து நிறைய திட்டங்கள் போயிட்டு இருக்கு. இப்ப அதையெல்லாம் ஒன்னா உட்காந்து இந்த திட்டத்தை வந்து நம்ம வந்து என்னுடைய தொழில்நுட்பங்க தான் முக்கியம், அது முக்கியம் இல்ல அப்படிங்கிற ரீதியில் இல்லாம விவசாயிக்கு வந்து என்ன செஞ்சா அவங்களுக்கு வந்து லாபம் வரும் அப்படி சிந்திச்சு அதுல வந்து எல்லாமே வந்துடும். ஏன்னா இப்ப வந்து கலப்பு பண்ணையம் தானே முக்கிய பொங்கலுக்கு, இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம் ஒருங்கிணைந்த பண்ணை திட்டம் தான் இப்ப எங்கேயுமே ஒரு விவசாயி வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும். ஏன்னா ஒரு முக்கியமான ஒன்று சொல்றேன் பாருங்க, நான் வந்து அடிக்கடி சொல்லுவது இந்த மாதிரி கால்நடை இல்லாத ஒரு பண்ணை லாபகரமா இருக்கவே முடியாதுங்க. அதாவது ஆங்கிலத்தை சொல்லுவாங்க, எனி ஃபார்ம் வித்தவுட் கேட்டல் கெனாட் பி ப்ராஃபிட்டபிள். இது வந்து அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் இருந்தது, இப்ப விட்டுட்டோம். ஏன்னா வந்து பயிர் வளர்க்கறதோட சேர்த்து நம்ம முந்தியெல்லாம் பாத்தீங்கன்னா ஆடு மாடு கோழி இதெல்லாம் ஒருங்கிணைந்து இருந்தது இல்லைங்க. மருமகம் வந்து வீட்டுக்கு வர்றாப்புல, மருமகம் வந்து ராத்திரில வந்துட்டாப்புல, வந்தோடனே வந்து ஒரு மட்டன் போடுமா சிக்கன் போடுமா உடனே வந்து போய் கோழி குடிச்சிட்டு வாடா சொல்றாங்க இல்லைங்க, கோழி குடிச்சு அன்னைக்கு போட்டு மருமனுக்கு போட்டா சொல்லுங்க. இப்ப நாம எங்க போகணும், இங்க போனா வந்து அந்த ஷாப் வந்து காலையில தான் ஓபன் பண்ணுவோம். ஆமா, இந்த மாதிரி வந்து அந்த காலத்துல வந்து ஒவ்வொருத்தரும் தன்னிறைவு நிறைய இருந்தது. ஏன்னா இப்ப வந்து ரொம்ப மக்கள் தொகை உற்பத்தி அதிகமாயிடுச்சு, இருந்தாலும் நாம வந்து பண்ணணும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, இப்ப அது கால்நடை துறை அதிகாரிகள் என்ன பண்ணணும், இந்த திட்டம் போடும் பொழுது எங்கெங்கெல்லாம் வந்து கால்நடை துறை அது அந்த இதை வந்து கொடுக்க முடியும், ஆடு வளர்ப்பு மாடு வளர்ப்பு போட்டோம்னா உங்களுக்கு வந்து உரம் கிடைச்சிடும் இல்லைங்களா. இப்ப வந்து நமக்கு வந்து
இயற்கை உரம் கிடைக்கும்,
இயற்கை உரம் கிடைக்கும், அதுவும் கம்மியா போனதுனாலதான் நிறைய வந்து உங்களுக்கு வந்து பூச்சி விளைச்சல் குறையுது, அப்புறம் எல்லாம் நம்ம நிறைய எதிர்ப்பு சக்தி எல்லாம் போகுது சரிங்களா. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இந்த சிறப்பு அம்சம் தெரியுது உங்களுக்கு, இதுல வந்து இது யாருமே வந்து வற்புறுத்துறது கிடையாது. ஆனா வந்து நம்ம இன்னைக்கு வந்து நம்ம என்னென்னலாம் தொழில்நுட்பங்கள் இருக்குது, என்னென்னலாம் புதிய முறைகள் இருக்குது, எல்லாத்தையும் விவசாயியோட பலனுக்காக நம்ம வந்து கொண்டு போய் சேர்த்தணும். அதுதான் அந்த மாதிரி இப்ப எல்லா விரிவாக்க அதிகாரிகளும் வேலை செய்யணும், அதுதான் முக்கியம். தனித்தனியா பண்ணக்கூடாது, இந்த குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி ஒன்னையவே பாட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இதையை வந்து விட்டுறணும். நம்ம
விரிவாக்க பணியாளர்கள் மற்றும் வேளாண் விஞ்ஞானிகள் தவிர இந்த ஆத்மா திட்டத்தின் மூலமாக தனியார் துறையின் பங்கு ஏதாவது இருக்கிறதா?
கண்டிப்பாங்க, இது வந்து நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன விஞ்ஞானிகளும் விரிவாக்க பணியாளர்களோட பங்கு வந்து அருமை இருக்கு. இப்ப வந்து இன்னொரு மாற்றம் நாம என்ன கொண்டு வந்திருக்கோம் திட்டத்துல, தனியார் துறை இதுவரையில் என்னமோ நாம வந்து அரசு துறை தனியார் துறையை வந்து பக்கத்திலேயே அண்டை விட மாட்டாங்க.
ஆமா
துறைகள்ல வந்து எத்தனையோ சிறப்பம்சங்கள் இருக்குது, நம்ம அரசுனால கொடுக்க முடியாத சிலதெல்லாம் அவங்களால பண்ண முடியும். நிறைய தனியார் துறை இப்ப வந்து விவசாயம் சார்ந்த தனியார் துறைகள் எத்தனையோ என்ஜிஓஸ் இருக்குங்க, தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சொல்லுவாங்க, அவங்க வந்து நல்ல விதமா விவசாயிகளோட நல்ல தொடர்பு வச்சுக்கிட்டு அருமையா பண்றாங்க இல்லைங்களா. இந்த நீர்ப்படிப்பு திட்டமெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நிறைய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் ரொம்ப அருமையா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அங்க கிராமத்திலே இருந்து அவங்களோட பழகி திட்டங்களை தீட்டி பண்ணக்கூடிய அனுபவம் உங்களுக்கு இருக்குது. இப்ப நாம வந்து இப்ப காலகட்டம் என்ன வந்துருச்சுன்னா இந்த மாதிரி தனியார் நிறுவனங்களோட சேர்ந்து நாம வந்து விவசாயிகளுக்கு உதவியா இருக்கணும் அப்படிங்கிறது. அந்த மாதிரி பண்ணும் பொழுது ஈவன் நம்ம பாத்தீங்கன்னா இந்த விதை விற்பனையாளர்களுக்கு பாத்தீங்களா, இந்த விதை வைக்கிறவங்க, இந்த உர விற்பனையாளர்கள், இடுபொருள் விற்பனையாளர்கள் பாத்தீங்களா, அவங்கள கூட நம்ம வந்து இந்த திட்டத்துல வந்து அதிகமா உபயோகப்படுத்தணும். ஏன்னா நம்ம என்ன சொல்றோம், இதுவரல நம்மளோட கண் பார்வையில அவங்க வந்து ரொம்ப அதிகமா வந்து பிசினஸ் பண்றவங்க, ரொம்ப வந்து லாப நோக்கம் இருக்குங்க இல்லைங்களா, சரியான உத்தியில் சொல்ல மாட்டாங்க. அப்படி கிடையாது, ஏன்னா அவங்களும் வந்து அங்க விவசாயி பக்கத்திலேயே இருக்கிறாங்க. நம்ம அதிகாரிகளோட வந்து 3 வருஷத்துக்கு கூட நாம வந்து பணி மாற்றம் செய்யப்படுறோம். அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு அக்கறை இருக்க முடியலங்க. அப்ப அவங்களுக்கு நம்ம தொழில்நுட்ப அறிவை நம்ம கொடுக்கணும் சரிங்களா. அதுக்காகத்தான் பாத்தீங்கன்னா இப்ப நாங்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல இந்த மாதிரி இடுபொருள் விற்பனையாளர்களுக்கு உண்டான நல்ல வேளாண்மை சம்பந்தப்பட்ட அறிவையும் திறமையும் கொடுக்கறதுக்காகவே ஒரு பட்டய படிப்பை நாங்க நடத்திட்டு இருக்கோம். டிப்ளமோ கோர்ஸ், ஆமா,
அதுக்கேற்ற கல்வி தகுதி வச்சிருக்கீங்களா?
அது ஒண்ணு இல்ல, 6வது படிச்சிருந்தா போதும், 7வது படித்த தெரிஞ்சா போதும்,
அதே போதுங்களா,
6வது படிச்சிருந்தா போதும். அவங்க வந்து இடுபொருள் விற்பனையாளர்களா இருக்கணும் அல்லது இடுபொருள் விற்பனையாளர் ஆகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கிறவங்க கூட சேரலாம். அதுல இது வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுலையுமே இந்த நடத்துறோம். அதுக்கு பேர் வந்து தேசி அப்படின்னு பேருங்க. அது டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன் சர்வீசஸ் ஃபார் இன்புட் டீலர்ஸ், அதை விரிவாக்க பணிகள் சேவைகள், அத பத்தி ஒரு டிப்ளமா
கொடுக்கறோம்.
அதேதான், நிறைய பேர் வந்து
இந்த பூச்சிக்கு இந்த மருந்து அவங்களுக்கு தெரியாது, விவசாயம் படிச்சவங்களுக்கு தெரியும்
தெரியும்,
அதுக்காக இந்த பயிற்சி கொடுக்கு.
சரியா, ரொம்ப சரியா சொன்னீங்க. இதுக்காக நாங்க பிசினஸ் வந்து அவங்களுக்கு பாதிக்காத வகையில ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இது கிளாஸ் நடத்துறோம். கூட்டிட்டு போறோம் வெளியில, வயல்வெளி போறோம் நாங்க. அப்ப செயல் விளக்கங்கள் இந்த மாதிரி நிறைய பண்றோம். அப்ப நிறைய வந்து உங்களுக்கு வந்து கணினி வழி மூலமாகவும் நிறைய வந்து நம்ம இப்ப சொல்றோம்ல காம்பாக்ட் டிஸ்க் சொல்றாங்க, சிடி சொல்றாங்க, அந்த மாதிரி நிறைய தயார் பண்ணி கொடுக்கறோம். நம்ம பண்ணும்போது இந்த 1 வருஷத்துல வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி வந்து பலவிதமான வேளாண்மை சார்ந்த உத்திகள் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ப நீங்க சொன்ன மாதிரி வந்து பூச்சிக்கு என்ன மருந்து கொடுக்கணும், நோய்க்கு என்ன மருந்து கொடுக்கணும், ஏன் கொடுக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ப விவசாயிகள் வரும் பொழுது அந்த இடுபொருள் வந்து வித்த மாதிரியாச்சு, அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி சொன்ன மாதிரி ஆச்சு. அப்ப இவங்க பிசினஸ் நல்ல விதமா இம்ப்ரூவ் ஆகும். அதனால வந்து நம்மளுடைய எல்லா விரிவாக்க அலுவலர்களும் இந்த மாதிரி அங்கங்க இருக்கக்கூடிய இடுபொருள் விற்பனையாளர்கள், அப்புறம் வந்து நிறைய கம்பெனிஸ் கூட இருக்குது இல்லைங்களா, பிரைவேட் கம்பெனிஸ் நிறைய, சீடு கம்பெனி இருக்கு, சீடு உற்பத்தி பண்ற கம்பெனி, அந்த கம்பெனி அவங்க கூட சேர்ந்து பண்ணணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப வந்து தனியார் கூட சேர்ந்து நீங்க ஒப்பந்த பண்ணையம்ங்கிற ஒரு முறை வந்திருக்கு,
கான்ட்ராக்ட் ஃபார்மிங்.
இதுல வந்து ஆத்மாவுக்கு கூடிய நம்ம அதிகாரி என்ன பண்ணான்னா, நம்ம வந்து அதுக்கு வந்து ஒரு நடுநாயகமா இருந்து அதை சிறப்பா செய்யறதுக்கு உண்டான வழிமுறையை நாம வந்து பண்ணலாம். உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு அவங்க ரெண்டு பேருக்கு இடையில வந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறதுக்கு நம்ம ஒரு கருவியா இருக்கலாம், எம்ஐன்னு சொல்றாங்க பாத்தீங்களா. இந்த மாதிரி வந்து இப்ப நிறைய
பாத்துருப்பாங்க.
ஆமா, இப்பதான் நிறைய பேர் வந்து இப்ப விவசாய உற்பத்தி பண்ணக்கூடிய பொருள் வந்து நிறைய வேணுங்கிற நிறைய இருக்காங்க, அவங்களை கூப்பிடுங்க. கூப்பிட்டு நீங்க வந்து இந்த விவசாயிகள் குரூப் குழுவா இருக்காங்க, இவங்களோட வந்து ஒரு அக்ரிமெண்ட் ஒரு ஒப்பந்தம் போட்டு நீங்க பண்ணி கொடுத்துருவோம். அவங்களுக்கு தேவையான தரமுள்ள பொருட்களை வந்து இவங்க வந்து விளைவிக்கிறோம் அப்படின்னு ஒரு
விலையை நாங்கள் எடுத்துக்கிறோம்.
அப்படி பண்ணீங்கன்னா நல்லா அந்த மாதிரி நிறைய வந்துட்டு இருக்குதுங்க. இந்த மாதிரி வந்து இதுல வந்து திட்டத்தில் வந்து எல்லாருமே ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய ஒரு அம்சம் தான் இந்த திட்டத்திலோட சிறப்பு அம்சம் நடத்துறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு எண்ணத்திலையும் மாற்றம் இருக்கணும், நம்ம செயல்லையும் மாற்றம் இருக்கணும்.
அதிக லாபம் பெறுவதற்கான ஏதாவது வழிமுறை இருக்கிறதா?
ஒன்னு இருக்குது அப்படின்னா, விவசாயி வந்து விவசாய உற்பத்தி பண்ற பொருளை வந்து அப்படியே வித்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல வந்து கொஞ்சம் லாபம் கம்மியா தான் வரும்.
ஆமா, இப்போ நெல் அறுக்கிறாங்க அப்படி கொண்டு போறாங்க,
அது எங்கெங்கெல்லாம் வந்து அதுக்கு வந்து ஏதாவது மதிப்பூட்ட முடியுமா அப்படின்னு பாக்கணும். பால் உற்பத்தி பண்றோம், ஒரு நாளைக்கு பால் நிறைய வந்து விற்க முடியல, வீணா போதும் இல்லை, பால் வந்து கெட்டு போயிருமே. ஒரு தக்காளி நிறைய உற்பத்தி பண்ணிடுறோம், உடனே நிறைய உற்பத்தி வந்தோம்னா அங்க வந்து விலை வந்து சில சில 1 ரூபாய்க்கு வருது, 32 ரூபாய்க்கு வருது. இது வந்து எதா இருக்குங்களா, ஏன்னா அதை வந்து நாம வந்து கரெக்டா நாம வந்து சரி பண்ண முடியறதில்ல. இது வேற பொருள்கள் எல்லாம் வந்து அவங்க வந்து அந்த மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ், அந்த டிமாண்ட் சப்ளை சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த தேவைக்கும் உங்களுக்கு வந்து நமக்கு சப்ளை பண்றதுக்கு ரெண்டுக்கு வந்து ஒரு சரிசமா பண்ற மாதிரி சில மெத்தட் எல்லாம் பண்ணுவாங்க. இப்ப அந்த மாதிரி இதுல பண்ணும்போது மதிப்பூட்டணும், நம்ம மதிப்போட்டு வச்சேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு எவ்வளவோ வேல்யூ இருக்குங்க. மதிப்போட்டுறதுனா வந்து ஈவன் இப்போ வந்து ஒரு ஒரு பொருள் தக்காளியே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து சைஸ் வாரியா பிரிச்சுன்னு
வச்சுக்கோங்க,
கொஞ்சம் பெரிய தக்காளி எல்லாம் ஒன்னா
ஒண்ணு,
ஒரு நடுத்தர பிரிச்சு அது தனியா வந்து ஒரு பாக்ஸ்ல போட்டு கிரேட்ல போட்டு பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து அது வந்து நீங்க எல்லாம் சேர்த்து மூட்டையில போட்டு ஒன்னு கொன்னு அடிச்சு உள்ள பாதி வந்து உங்களுக்கு வந்து எல்லாம் உடஞ்சு போய் என்ன யூஸ் உபயோகம் இல்லைங்களா, அதான் கிரேடிங் சொல்லுவாங்க இல்லைங்க, தரம் பிரித்தல். அதே ஒரு மதிப்போட்டுறது தான் இருக்கக்கூடிய வந்து ஓரளவுக்கு தொடச்சு வச்சாவே அதே ஒரு மதிப்பூட்டுவதற்கு சில உதாரணத்துக்கு வந்து ஒரு குளிர்சாதன வசதி வேணும். நீங்க பொருள் வந்து உற்பத்தி பண்ணிட்டீங்க, சந்தை இல்லைங்க, விலை இல்ல, அப்ப என்ன பண்ண முடியும்? நீங்க தனிப்பட்ட முறையில ஒரு விவசாயி வந்து குளிர்சாதன பெட்டி தயார் பண்ண முடியுமா, வைக்க முடியுமா? ஆனா நீங்க வந்து குழுவா இருந்தீங்கன்னா அந்த குழுவுக்கு வங்கி மூலமா ஒரு குளிர்சாதன வசதிக்கு வந்து உங்களுக்கு வந்து லோன் கொடுக்கறாங்க
இந்த திட்டத்தில்.
அப்ப வந்து அந்த குழுவுல ஒரு குழுவில் வந்து 25 பேர் இருக்கா வச்சுக்கோங்களேன், 25 பேர் சேர்ந்து வந்து வந்து லோனுக்கு அப்ளை பண்ணோம்னா அது கொடுக்கறாங்க. அந்த 25 பேரும் அந்த வசதி வந்து உபயோகப்படுத்திக்கலாம்.
அந்த குளிர்சாதன
அந்த மாதிரி மதிப்பூட்டணும், நிறைய மதிப்பூட்டதுல நிறைய. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய மார்க்கெட்ல கிவி அப்படின்னு ஒரு பழம்,
ஆமா கிவி,
KIWI கிவின்றான். அத பாத்தீங்கன்னா ஒரு பெட்டியில ஒவ்வொரு பழத்துக்கும் வந்து ஒரு தொப்பி மாதிரி போட்டு உள்ள போட்டு இல்லைங்களா, ஒரு சொர மாதிரி போட்டு எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா இருக்கு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பழம் வந்து எவ்வளவு 5 ரூபா 10 ரூபாங்கிறான் இல்லைங்களா, இது எங்கிருந்து வருது தெரியுங்களா? நியூசிலாந்து இருந்து வருது. ஆனால் ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம ஊர்ல இருக்குல்லங்க நம்ம நெல்லிக்காய், நெல்லிக்காய் வந்து இந்த கிவியை விட 3 மடங்கு அதிக சத்துள்ளதுங்கிறான். இப்ப அங்கிருந்து இறக்குமதி பண்ணி அதிகமான காசை கொடுத்து குறைந்த அளவுக்கு சத்துள்ளதை நாம வாங்கி சாப்பிடுறோம்,
அதை மதிப்பூட்டிருக்காங்களே.
இப்ப நம்ம நெல்லிக்காய் போடுற விவசாயம் பண்ணணும், நெல்லிக்காய் எடுத்து தரமா பிரிச்சு அதை வந்து ஒரு அதை பிராண்ட் இமேஜ் சொல்லுவாங்க இல்லைங்களா. இப்ப சொல்ற பர்பஸே இருக்கு, நீங்க எந்த பர்பஸ் யூஸ் பண்றீங்க விளம்பரம் பண்றாங்க இல்லங்க, உடனே உங்க குழந்தை கேக்குது இல்ல, அப்ப எனக்கு இந்த பர்பஸ் வேணும், அதுல வந்து எனக்கு வந்து ஒரு அந்த மாதிரி பிராண்ட் இமேஜ் நம்ம வந்து நம்மளோட பொருளை வந்து பண்ணணும். அதுக்கு குழுவா எல்லாம் பண்ணாத்த முடியுங்க, எல்லா பொருளையும் நீங்க ஒன்னா சேர்த்தி ஒரு நல்ல விதமா தரம் பிரிச்சு வித்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமா வாய்ப்பு இருக்கு.
இந்த ஆத்மா திட்டத்தின் மூலமாக பல்வேறு மாவட்டங்களிலும் பல்வேறு மாநிலங்களிலும் சிறப்பாக செயல்படுகிறது என்று சொன்னீர்கள். எந்த மாநிலத்தில் இந்த திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது?
நல்லா வருது நிறைய. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பீகார் சொல்றோம், பீகார்ல சொல்றாங்க, பீகார் வந்து விவசாயத்துல வந்து அதிகமான ஒரு பெரிய ஒரு இதை வந்து வெற்றி எல்லாம் கொடுக்கல. ஆனா இந்த திட்டத்துல வந்து என்ன பண்ணிக்கா, பாட்னாங்கிற இடத்துல கூடிய அந்த ஆத்மால வந்து நிறைய விவசாயிகளுக்கு வந்து இந்த மூலிகை பேர்களுக்கு பாத்தீங்களா, மூலிகை பேர் நிறைய, அவங்க அந்த அந்த ஆத்மால என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி நல்ல ஒரு மூலிகை பொருள்களை தயார் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனங்களோட சேர்ந்துட்டு உங்களுக்கு என்ன மூலப்பொருள் வேணும் அப்படிங்கறத கேட்டுட்டு அவங்க இருக்கக்கூடிய விவசாயில அந்த மூலப்பொருளை உபயோகப்படுத்தக்கூடிய அந்த செடியில அந்த செடிகளை வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய தொழில்நுட்பங்களை இவங்களே கொடுத்து அவங்களை அதை விளைவிச்சு அதை வந்து வேறாகவோ இலையாகவோ அல்லது வந்து உங்களுக்கு வந்து கனியாகவோ அவன் என்ன கம்பெனியில வந்து என்ன கேட்கறாங்களோ அதே மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒரு நிறைய உற்பத்தி பண்ணி அந்த கம்பெனிக்கு ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விலையில வித்து பண்ணியிருக்காங்க. இதுல வந்து விவசாயி வந்து பன்மடங்கு லாபகமா போயிட்டாங்க.
அதே மாதிரி இங்க தமிழ்நாட்டுக்கு
வரல, கண்டிப்பா வரலாம், கண்டிப்பா வரும், எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. இந்த திட்டத்தின் மூலமா இந்த திட்டத்தோடைய நல்ல அடிப்படையிலாம் அறிஞ்சு கரெக்ட் சரிவிதமா நாம வந்து எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டோம்னா இந்த திட்டத்தை வந்து கண்டிப்பா விவசாயிகளை லாபகரமா விவசாயம் பண்றதுக்கு இது கண்டிப்பா ஒரு ஏதுவா அமைங்கிறது.
உழவர் பெருமக்களே, ஆத்மா திட்டத்தின் செயல்பாடுகள் பற்றிய பல்வேறு விவரங்களை உங்களுக்கு இதுவரை எடுத்து கூறியவர் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விரிவாக்க கல்வி இயக்ககத்தின் பயிற்சி பிரிவுக்கான தலைவர் முனைவர் KA பொன்னுசாமி அவர்கள். உடன் உரையாடியவர் முதுநிலை ஆராய்ச்சியாளர் காரா ஸ்ரீனிவாசன் அவர்கள். நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நினைக்கின்றோம். ஆத்மா போன்ற நல்ல திட்டங்களை பயன்படுத்தி விவசாயத்தை லாபகரமானதாக ஆக்குவதற்கு வாழ்த்துகிறோம். நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.
உழவர்கள் ஆலயமே.
தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தான்.